அதிகாரம் 43 உன்னத அனுபவம். கிறிஸ்துவை குறித்த நிலையான புதிய வெளிப்பாடு இயேசுவின் போதனைகளோடு இசைந்து போகிற ஒரு அனுதின அனுபவம் நமக்கு தொடர்ச்சியாக அவசியம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான சாதனைகள் நம் எல்லைக்குள் இருக்கின்றன. அறிவிலும் நற்குணத்திலும் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பது நமக்கான தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. மேலே வந்து பரிசுத்தமாயிருங்கள், இன்னும் பரிசுத்தமாயிருங்கள் என்கிற அழைப்பை அனைவருக்கும் கொடுக்கிற அவருடைய குரலின் எதிரொலியே அவருடைய பிரமாணம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ குணத்தின் பூரணத்தில் நாம் முன்னேறலாம். எஜமானின் சேவையில் ஈடுபடுகிறவர்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் இன்னமும் யோசித்திராத மிகவும் உயரமான, ஆழமான, அகலமான அனுபவம் தேவை. ஏற்கனவே தேவனுடைய மாபெரும் குடும்பத்தில் இருக்கிறவர்களில் அநேகர் அவருடைய மகிமையை பார்ப்பது என்றால் என்ன என்பதையும், மகிமையின் மேல் மகிமை அடைவது என்றால் என்ன என்பதையும் குறித்து கொஞ்சமே அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிறப்பை குறித்த மங்கலான கருத்தை அநேகர் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் மகிழ்ச்சியினால் சிலிர்க்கின்றன. இரட்சகரின் அன்பை குறித்த முழுமையான, ஆழமான உணர்விற்காக அவர்கள் ஏங்குகிறார்கள். தேவனை குறித்த ஆத்துமாவின் ஒவ்வொரு வாஞ்சையிலும் இவர்கள் மகிழட்டும். யாரிடம் கிரியை நடப்பிக்கப்படக்கூடுமோ அவர்களிடமே பரிசுத்தாவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். வடிவமைக்கப்படக்கூடியவர்களையே அவர் வடிவமைக்கிறார். மாற்றப்படக்கூடியவர்களையே மாற்றுகிறார். ஆவிக்குரிய சிந்தைகளையும் பரிசுத்தமான உறவுகளையும் வளர்க்க உங்களை கொடுங்கள். அவருடைய மகிமையின் உதயத்தினுடைய முதல் கதிர்களையே நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை அறிந்து கொள்வதில் தொடரும் போது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18 என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 15:11 என்று கிறிஸ்து கூறினார். தமது ஊழியத்தின் விளைவுகளை கிறிஸ்து எப்போதும் தம்முன் பார்த்தார். கடின உழைப்பும் தத்தியாகமும் நிரம்பியிருந்த அவருடைய பூலோக வாழ்க்கை இந்த அத்தனை பாடுகளும் வீணாக போகாது என்கிற நினைவினால் மகிழ்விக்கப்பட்டது. மனிதர்களுக்காக தமது ஜீவனை கொடுத்ததில் மனுக்குலத்தில் தேவனுடைய சாயலை மீண்டும் அவர் நிலைநிறுத்துவார். புழுதியிலிருந்து அவர் நம்மை உயர்த்தி தமது சொந்த குணத்திற்கேற்ப நம்முடைய குணங்களை மீண்டும் வடிவமைத்து தமது சொந்த மகிமையினால் அதை அழகுள்ளதாக்குவார். கிறிஸ்து தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியடைந்தார். நித்தியத்தின் விரிவை அவர் கண்ணோக்கி தமது சிறுமையினால் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெறப்போகிறவர்களின் சந்தோஷத்தை கண்டார். அவர்களுடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர்களுடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் இருந்தது. அவருடைய தழும்புகளால் அவர்கள் குணமானார்கள். மீட்கப்பட்டவர்களின் முழக்கத்தை அவர் கேட்டார். மீட்கப்பட்டவர்கள் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடுவதை அவர் கேட்டார். முதலாவது இரத்தத்தினால் ஸ்நானம் பெற வேண்டியதாயிருந்த போதும் குற்றமில்லாத அவருடைய ஆத்துமாவின் மேல் உலகத்தின் பாவங்கள் வைக்கப்பட வேண்டியதாயிருந்த போதும் சொல்லக்கூடாத ஆபத்தின் நிழல் அவர் மேல் தங்கியிருந்த போதும் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இந்த சந்தோஷத்தில் அவருடைய பின்னடியார்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். இதற்கு பின் எப்படிப்பட்ட மகா மேன்மையும் மகிமையும் இருப்பினும் நம்முடைய பலனெல்லாம் முடிவான விடுதலையின் நேரத்திற்காக சேர்த்து வைக்கப்படக்கூடாது. இங்கே தானே விசுவாசத்தினால் நாம் இரட்சகரின் சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். மோசேயை போன்று அதரிசனமானவரை தரிசிக்கிறதை போல நாம் நிற்க வேண்டும். இப்போது சபை போராடி கொண்டிருக்கிறது. இப்போது ஏறக்குறைய முற்றிலும் விக்கிரகாராதனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருளில் இருக்கும் உலகத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். யுத்தம் முடிந்து வெற்றி பெறும் நாள் வருகிறது. பரலோகத்திலே செய்யப்படுவதைப் போல தேவனுடைய சித்தம் பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும். இரட்சிக்கப்பட்ட ஜாதிகள் பரலோகத்தின் பிரமாணத்தை அல்லாது வேறு ஒரு பிரமாணத்தையும் அறியார்கள். இணைக்கப்பட்ட குடும்பமாக கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரமாகிய துதி மற்றும் நன்றியின் ஆடையை அணிந்தவர்களாக அனைவரும் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். இயற்கை அனைத்தும் தனது மிஞ்சும் அழகில் தேவனுக்கு துதியும் புகழ்ச்சியுமான காணிக்கையை ஏறெடுக்கும். உலகம் பரலோகத்தின் ஒளியினால் நிரம்பும். சந்திரனின் வெளிச்சம் சூரியனின் வெளிச்சத்தைப் போலவும் சூரியனின் வெளிச்சம் இப்போதிருப்பதைக் காட்டிலும் 7 மடங்கு பிரகாசமாகவும் இருக்கும். வருடங்கள் கழிப்பினால் கடந்து செல்லும். இனி பாவம் இல்லை, மரணமும் இல்லை என்று தேவனும் கிறிஸ்துவும் இணைந்து அறிவிக்க அந்த காட்சியை கண்டு விடிவெள்ளி நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடுவார்கள். தேவ புத்திரர் சந்தோஷத்தினால் ஆரவாரிப்பார்கள். ஆண்டவரின் சந்தோஷம். மந்தையின் மறைவில் 99 தனித்த ஒன்று தூரமலையில், பொற்கதவு நின்று வெகு தூரத்தில் வெறுமையான வறண்ட மலையில். ஆண்டவரே, 99 இங்கிருக்க இது உமக்கு போதாதோ? இடையனோ, எந்தன்னொன்று தொலைந்தது என்னை விட்டு வெகு தூரத்தில்? பள்ளம் மேடு பாதையிலும் தேடுவேன் பாலைவனத்திலும். தொலைந்த ஆட்டை அடையும் முன் மேய்ப்பன் கடந்த ஆழங்களும் இரவின் நாழ்ந்த மாவீரலும் மீட்கப்பட்டோருக்கு தெரியுமோ? தொலைந்த ஆட்டை கண்டாரே வெகு தூரத்தில் பாலைவனத்தில், அதன் குரலை கேட்டாரே மறிக்கவிருந்த நேரத்தில். மலையின் பாதைக்கு அடையாளமாய் வழியெல்லாம் இரத்தம் ஏனோ? வழிதப்பி போனவனை கொண்டு வர அவனுக்காக சிந்தியதுதானே? கண்டேன் ஆட்டை களிகூறுங்கள், குரலொன்று எட்டியது பரத்தை. தம்முடையதை கண்டடைந்தார், களிகூறுங்கள் என்றனர் தூதரும். எலிசபெத் கிளிபேன். எதிர்கால மகிமையை குறித்து இந்த தரிசனங்கள், தேவனுடைய கரத்தினால் காட்டப்பட்டிருக்கிற இந்த காட்சிகள் அவருடைய பிள்ளைகளுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு ஒத்துழைத்து அவருடைய நாமத்திற்காக உபத்திரவப்பட்டதை பாக்கியமாகவும் கனமாகவும் கருதினவர்களுக்கு கொடுக்கப்படும் கிருபையுள்ள வரவேற்பை நித்தியத்தின் வாசல் நிலை அருகில் நின்று கேளுங்கள். தூதர்களோடு சேர்ந்து அவர்கள் தங்கள் கிரீடங்களை மீட்பரின் பாதத்தில் வைத்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பெலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 5:12-13 என்று கூறி வியப்படைகிறார்கள். அங்கே மீட்கப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்ட இரட்சகரிடம் தங்களை நடத்தினவர்களை வாழ்த்துகிறார்கள். மனிதர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு இணையான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மறித்து அவரை துதிக்கும்படி அவர்கள் இணைகிறார்கள். போராட்டம் முடிந்தது. அனைத்து சோதனைகளும் சண்டைகளும் முடிவிற்கு வந்தன. மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் நிற்கும்போது வெற்றியின் பாடல்கள் பரலோகம் முழுவதையும் நிறைக்கிறது. அனைவரும் சேர்ந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரமானவர், எங்களை தேவனுக்கென்று மீட்டுக் கொண்டார் என்று சந்தோஷத்தோடு பாடுகிறார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தல் 7:9-10. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின. வெளிப்படுத்தல் 7:14-17, 21:4. காணப்படாதவைகளை குறித்த இந்த தரிசனத்தை நாம் நம்முன் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். இப்படி செய்யும் போதே நித்தியத்தை குறித்த காரியங்கள் மேலும் காலங்களை குறித்த காரியங்கள் மேலும் நம்மால் சரியான மதிப்பை வைக்க முடியும். மற்றவர்கள் மேல் உன்னதமான வாழ்க்கையை குறித்த தாக்கத்தை ஏற்படுத்த இதுவே நமக்கு வல்லமை கொடுக்கும். மலையில் தேவனோடு. மலையில் ஏறி என்னிடத்திற்கு வா என்று தேவன் நம்மை அழைக்கிறார். இஸ்ரவேலை விடுவிக்கும் தேவனுடைய கருவியாக முன்பாக 40 வருடங்கள் மலையின் தனிமையில் தம்மோடு உறவு கொள்ள மோசேக்கு தேவன் நியமித்தார். பார்வோனிடம் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்லும் முன்பாக எரிகிற முச்சடியில் அவன் தூதனோடு பேசினான். தேவனுடைய பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பாக தேவ மக்களின் பிரதிநிதியாக மலைக்கு அழைக்கப்பட்டு அவருடைய மகிமையை அவன் கண்டான். விக்கிரகாராதனைக்காரர் மேல் நியாயத்தீர்ப்பை செலுத்தும் முன்பாக மலையின் பிளவில் மறைக்கப்பட்டான். ஆண்டவர், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். யாத்திராகமும் 33:19-34:6-7 என்று கூறினார். இஸ்ரவேலரின் பாரத்தை தன் வாழ்க்கையோடு கூட கீழே வைக்கும் முன் தேவன் அவனை பிஸ்காவின் கொடுமுடிக்கு அழைத்து வாக்குத்தத்து நாட்டின் மகிமையை அவன் முன் விரித்து காண்பித்தார். சீடர்கள் தங்கள் ஊழியத்திற்கு போகும் முன்பாக மலையின் மேல் இயேசுவோடு அழைக்கப்பட்டார்கள். பெந்தேகோஸ்தேயின் வல்லமைக்கும் மகிமைக்கும் முன்பாக இரட்சகரோடு கலந்து கொண்ட ராப்போஜன இரவும் கலிலேயா மலையின் சந்திப்பும் ஒலிவ மலையின் மேல் பிரிவின் காட்சியும் தூதரின் வாக்குத்தத்தமும் மேல் வீட்டில் ஜெபத்தோடு தங்கியிருந்த நாட்களின் அனுபவமும் இருந்தது. சில பெரிய சோதனைக்கோ அல்லது சில முக்கியமான வேலைக்கோ ஆயத்தப்பட்ட போது இயேசு மலைகளின் தனிமையான இடத்தை தேடி தமது பிதாவோடு பேசுவதில் இரவை செலவிட்டார். அப்போஸ்தலரை நியமிக்கும் முன்பும் மலை பிரசங்கத்திற்கு முன்பும் மறுரூப காட்சிக்கு முன்பும் நியாயமன்றம், சிலுவையின் வேதனை மற்றும் உயிர்த்தெழுந்த மகிமைக்கு முன்பும் ஜெபம் செய்த ஒரு இரவு சென்றிருந்தது. ஜெபம் என்னும் பாக்கியம். நாமும் கூட தியானத்திற்கும் ஜெபத்திற்கும் ஆவிக்குரிய புத்துணர்ச்சியை பெறுவதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். மதிப்பிட வேண்டிய விதமாக ஜெபத்தின் வல்லமையையும் பலாபலனையும் நாம் மதிப்பிடுவதில்லை. இந்த பூமியில் எந்த வல்லமையும் செய்யக்கூடாததை ஜெபமும் விசுவாசமும் நடப்பிக்கும். நாம் மிக அபூர்வமாகவே எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியான இடத்தில் 2 முறை வைக்கப்படுகிறோம். பெற்ற அனுபவம் போதுமான நடத்துதலாக இல்லாததால் புதிய காட்சிகளும் புதிய போராட்டங்களும் தொடர்ச்சியாக நமக்கு இருக்கின்றன. தேவனிடமிருந்து வரும் தொடர்ச்சியான வெளிச்சத்தை நாம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். தமது சத்தத்தை கவனித்திருக்கிறவர்களுக்கு கிறிஸ்து எப்போதும் செய்திகளை அனுப்புகிறார். கெத்செமனேயின் வேதனையான இரவில் தூங்கிக் கொண்டிருந்த சீடர்கள் இயேசுவின் குரலை கேட்கவில்லை. தூதர்களின் சமூகத்தை குறித்த மங்கலான உணர்வு இருந்தது. எனினும் அவர்கள் அந்த காட்சியின் வல்லமையையும் மகிமையையும் இழந்திருந்தனர். தங்களுடைய தூக்கத்தினாலும் மயக்கத்தினாலும் தங்கள் முன் இருந்த பயங்கரமான காட்சிகளுக்கு தங்கள் ஆத்துமாக்களை திடப்படுத்தியிருக்கக்கூடிய சான்றுகளை பெற தவறினார்கள். அவ்விதமே இன்றைக்கும் தெய்வீக போதனை மிக அவசியம் தேவைப்படுகிற மனிதர் பரலோகத்தோடான தொடர்பில் தங்களை வைக்காததினால் அதை பெறுவதில் தவறுகின்றனர். நாம் அனுதினமும் சந்திக்கவிருக்கிற சோதனைகள் ஜெபத்தை அவசியமாக்குகின்றன. ஒவ்வொரு பாதையிலும் ஆபத்துகள் சூழ்ந்திருக்கின்றன. மற்றவர்களை தீமையிலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்ற முயற்சிக்கிறவர்கள் விசேஷமாக சோதனைகளுக்கு உள்ளாகிறார்கள். தீமையுடனான தொடர்பில் தாங்கள்தானும் கெட்டு போகாதிருக்க தேவன் மேல் பலமான பிடி அவர்களுக்கு அவசியம். உயரமும் பரிசுத்தமுமான தளத்திலிருந்து கீழ் மட்டத்திற்கு நடத்தும் படிகள் சிறியதும் உறுதியானதுமாய் இருக்கின்றன. ஒருவருடைய நிலையை நித்தியத்திற்கும் உறுதிப்படுத்துகிற தீர்மானங்கள் ஒரு நொடியில் எடுக்கப்படலாம். ஒரு முறை மேற்கொள்ளாமல் போவது ஆத்மாவை காவலின்றி வைக்கிறது. உறுதியாக எதிர்க்கப்படாத ஒரு தீய பழக்கம் முழு மனிதனையும் கட்டுகிற இரும்பு சங்கிலியாக பலமடையும். ஆண்டவரை எப்போதும் தங்கள் முன் நிறுத்தாததாலேயே அநேகர் சோதனைகளில் உதவியின்றி விடப்படுகிறார்கள். தேவனுடனான நமது தொடர்பு முறிந்துவிட நாம் அனுமதிக்கும் போது நம்முடைய பாதுகாப்பு நம்மை விட்டு போய்விடுகிறது. உங்களுடைய அனைத்து நல்ல நோக்கங்களும் நல்ல குறிக்கோள்களும் தீமையை எதிர்த்து நிற்க உங்களை தகுதிப்படுத்தாது. நீங்கள் ஜெபிக்கும் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பங்கள் மங்கினதாகவோ எப்போதாவது ஏறெடுப்பவையாகவோ முறையற்றதாகவோ இருக்கக்கூடாது. மாறாக ஊக்கமானதாகவும் விடாமுயற்சியுள்ளதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும். ஜெபிக்கும்படி எப்போதும் உங்கள் முழங்காலை மடக்க வேண்டியதில்லை. தனிமையாக இருக்கும் போதும் நடக்கும் போதும் அனுதின வேலையில் உற்சாகமாக ஈடுபட்டிருக்கும் போதும் இரட்சகரோடு பேசும் பழக்கத்தை பழகிக் கொள்ளுங்கள். உதவிக்காகவும் வெளிச்சத்திற்காகவும் பலத்திற்காகவும் அறிவிற்காகவும் மௌனமான விண்ணப்பத்தில் இருதயம் தொடர்ச்சியாக உயர்த்தப்படட்டும். ஒவ்வொரு மூச்சும் ஜெபமாக இருக்கட்டும். இருள் சூழ்ந்த தீமையில் மூழ்கி சீர்கேட்டினால் கரைப்பட்டிருக்கிற மனிதரை அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே தேவ ஊழியரான நாம் சென்று சந்திக்க வேண்டும். ஆனாலும் நம்முடைய சூரியனும் கேடகமுமாயிருக்கிற அவர் மீது நம் மனங்கள் தங்கியிருக்கும் போது நம்மை சூழ்ந்திருக்கும் தீமை நம்முடைய அங்கியின் மீது ஒரு கரையையும் ஏற்படுத்தாது. அழிய ஆயத்தமாயிருக்கும் ஆத்மாக்களை இரட்சிக்கும் வேளையில் தேவனை நம்முடைய நம்பிக்கையாக வைக்கும் போது நாம் வெட்கத்துக்குட்பட மாட்டோம். கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பதே நமக்கு பாதுகாப்பு. அவருடைய சமூகத்தின் சூழல் தீமையான அனைத்தின் மேலுமான வெறுப்பால் நம்மை நிரப்பும். நினைவிலும் நோக்கத்திலும் நாம் அவரோடு ஒன்றாயிருக்கும்படி நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு அடையாளப்படுத்தப்படலாம். விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே பலவீனமும் பாவமும் கொண்ட மனிதனிலிருந்து யாக்கோபு தேவனோடு இளவரசனானான். இவ்விதமே நீங்களும் உன்னதமும் பரிசுத்தமுமான நோக்கமும் நேர்மையான வாழ்க்கையும் கொண்டு எந்த காரணத்திற்காகவும் சத்தியத்திலிருந்தும் சரியானது மற்றும் நியாயத்திலிருந்தும் அசையாத ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறலாம். அனைவரும் அவசரமான கவலைகளாலும் பாரங்களாலும் கடமைகளாலும் நெருக்கப்படுகிறோம். ஆனாலும் உங்கள் பொறுப்பு எத்தனை அதிக கடினமும் உங்கள் பாரங்கள் எத்தனை கனமுமாக இருக்கிறதோ அத்தனை அதிகமாக உங்களுக்கு இயேசு தேவை. பொது கூட்டத்தில் தேவனை தொழுது கொள்வதை நிகழ்வது தீவிரமான தவறு. தெய்வீக ஆராதனையின் பாக்கியங்கள் லகுவாக கருதப்படக்கூடாது. நோயாளிகளை கவனிக்கிறவர்களால் இந்த பாக்கியங்களை உபயோகிக்க பல வேளைகளில் முடிவதில்லை. எனினும் அவசியமின்றி ஆராதனை கூடத்திலிருந்து தங்களை அப்புறப்படுத்தாதிருக்க அவர்கள் கவனமாய் இருக்க வேண்டும். நோயாளிகளுக்கு ஊழியம் செய்வதில் மற்ற எந்தவித உலக தொழிலை காட்டிலும் செய்யும் வேலையின் அர்ப்பணிப்பான ஆவியையும் தற்தியாகத்தையும் சார்ந்தே வெற்றி இருக்கிறது. பொறுப்புகளை வகிக்கிறவர்கள் தேவனுடைய ஆவியினால் ஆழமாக உணர்த்தப்படும் இடத்தில் தங்களை வைப்பது அவசியம். உங்களுடைய நம்பிக்கை நிறைந்த தகுதி மற்றவர்களுடையதை காட்டிலும் எவ்வளவு பொறுப்பானதோ அவ்வளவு அதிகமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காகவும் தேவனை குறித்த அறிவிற்காகவும் நீங்கள் ஏங்க வேண்டும். தேவனோடு கொள்ளும் உறவின் நடைமுறை விளைவுகளை விட வேறு எதுவும் நம்முடைய வேலையில் அதிக அவசியமில்லை. இரட்சகரில் நமக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் இருக்கிறது என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையினால் நாம் காண்பிக்க வேண்டும். இருதயத்தில் இருக்கும் அவருடைய சமாதானம் நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும். அது நம்முடைய குரலுக்கு ஒரு ஈர்க்கும் வல்லமையை கொடுக்கும். தேவனோடு கொள்ளும் தொடர்பு
குணம் மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்தும். முதல் சீடரை போன்றே நாமும் இயேசுவோடு இருந்திருக்கிறோம் என்று மனிதர் நம்மை குறித்து அறிந்து கொள்வார்கள். வேறு எதுவும் கொடுக்கக்கூடாத வல்லமையை இது ஊழியருக்கு கொடுக்கும். இந்த வல்லமை தன்னிடமிருந்து பறிக்கப்பட அவன் அனுமதிக்க கூடாது. நாம் நினைவும் செயலும் கொண்ட மற்றும் மௌனமான ஜெபமும் ஊக்கமான வேலையும் உள்ள இரட்டிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். சிந்திக்கவும் கவனம் செலுத்தவும் மனதை பழக்குவிக்கிற ஊக்கமான முயற்சியோடு தேவனோடான தொடர்பினால் பெறும் பலம் இணையும் போது அது ஒருவரை அன்றாட கடமைகளுக்கு ஆயத்தப்படுத்தி எப்படிப்பட்ட சோதனையான சூழ்நிலையிலும் அவனுடைய ஆவியை சமாதானத்தில் வைக்கும். தெய்வீக ஆலோசகர். பிரச்சனையில் இருக்கும்போது சில உலக நண்பர்களிடம் மன்றாடி தங்கள் குழப்பங்களை அவர்களிடம் சொல்லி உதவிக்காக கெஞ்ச வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். சோதனையான சூழ்நிலைகளில் அவநம்பிக்கை இருதயத்தை நிரப்ப பாதை இருளாக தோன்றுகிறது. அந்த நேரங்களிலெல்லாம் யுகங்களின் வல்லமையான ஆலோசகர் அவர்கள் அருகே தங்கள் நம்பிக்கையை தம்மீது வைக்கும்படி அழைத்து நிற்கிறார். மாபெரும் பாரம் சுமப்பவரான இயேசு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். அவரிடமிருந்து நம்மை போலவே தேவனை நம்பியிருக்கிற நிலையற்ற மனிதரிடம் நாம் திரும்பலாமா? வேலையின் அளவோடு ஒப்பிடும்போது உங்கள் குணத்தின் குறையையும் திறமையின் குறைவையும் நீங்கள் உணரலாம். ஆனால் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிலேயே மாபெரும் அறிவு உங்களிடம் இருக்குமானாலும் அது உங்கள் வேலைக்கு போதுமானதா இருக்காது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, யோவான் 15:5 என்று நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கூறுகிறார். நாம் செய்யும் அனைத்தின் விளைவும் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. என்ன நேரிட்டாலும் நிலையான பிடிவாதமான நம்பிக்கையோடு அவரை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் தொழிலிலும் இளைப்பாறும் நேரங்கள் கிடைக்கும் தோழமைகளிலும் விவாக சம்பந்தத்திலும் நீங்கள் உண்டாக்கும் அனைத்து தோழமைகளிலும் ஊக்கமும் தாழ்மையுமான ஜெபத்தோடு நுழையுங்கள். தேவனை கனப்படுத்துவதை இவ்விதம் நீங்கள் காண்பிப்பீர்கள், தேவனும் உங்களை கனப்படுத்துவார். மனம் சோர்ந்து போகும்போது ஜெபியுங்கள். மனம் தளரும் போது மனிதரிடம் அதை சொல்லாதிருக்க உறுதி கொள்ளுங்கள். மற்றவர்களின் பாதையில் நிழலிட வேண்டாம், மாறாக இயேசுவிடம் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். உதவிக்காக உங்கள் கரங்களை மேலே நீட்டுங்கள். உங்கள் பலவீனத்தில் அளவற்ற பலத்தை பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் கண்டு அவருடைய அன்பில் களிகூரும்படி தாழ்மைக்காகவும் ஞானத்திற்காகவும் தைரியத்திற்காகவும் விசுவாச விருத்திக்காகவும் கேளுங்கள். அர்ப்பணிப்பு நம்பிக்கை. நாம் நொறுங்குண்டு பணிந்தவர்களாய் இருக்கும்போது தேவன் நமக்காக தம்மை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்காட்டும் இடத்தில் நிற்கிறோம். கடந்த கால கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் காரணம் காட்டி அதிலும் பெரிய ஆசீர்வாதங்களை பெற நாம் அவரிடம் கோரும்போது அவர் இன்பம் கொள்கிறார். தம்மை முழுமையாக நம்புகிறவர்களின் எதிர்பார்ப்புகளை அளவுக்கு மீறி நிறைவேற்றுவார். தமது பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதையும் மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க எவ்வளவு தெய்வீக வல்லமையை நாம் பெறுவோம் என்பதையும் ஆண்டவர் இயேசு அறிவார். மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய சொந்த ஆத்துமாக்களின் தரத்தை உயர்த்தவும் நாம் உபயோகிக்கும் அனைத்தையும் அவர் நம்மேல் வைக்கிறார். நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதில் குறைவான நம்பிக்கையையும் நமக்காகவும் நம்மாலும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்பதில் அதிக நம்பிக்கையையும் நாம் வைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் சொந்த வேலையில் ஈடுபட்டிருக்கவில்லை, நீங்கள் தேவனுடைய வேலையை செய்கிறீர்கள். உங்களுடைய சித்தத்தையும் வழியையும் அவரிடம் ஒப்படையுங்கள். சுயத்திற்காக ஒரு காரியத்தை கூட உங்களிடம் வைக்காதீர்கள். சுயத்தோடு ஒரு சமரசமும் செய்யாதீர்கள். கிறிஸ்துவில் சுதந்திரமாய் இருப்பதென்றால் என்ன என்பதை அறியுங்கள். வேதாகம சத்தியங்களை நம்முடைய தனிப்பட்ட அனுபவத்தில் கொண்டு வராத போது, ஓய்வு நாள் தோறும் பிரசங்கம் கேட்பதும் வேதாகமத்தை முழுமையாக வாசிப்பதும் அல்லது வசனம் வசனமாக அதை விளக்குவதும் நமக்கோ அல்லது நம்மை கேட்பவர்களுக்கோ நன்மை செய்யாது. புரிந்து கொள்ளுதலும் சித்தமும் விருப்பங்களும் தேவனுடைய வார்த்தையின் கட்டுப்பாட்டிற்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியின் கிரியையால் வார்த்தையின் பிரமாணங்கள் வாழ்க்கையின் கொள்கைகளாக மாறும். உதவி செய்யும்படி ஆண்டவரை கேட்கும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்று நம்புவதில் உங்கள் இரட்சகரை கனம் பண்ணுங்கள். அனைத்து வல்லமையும் அனைத்து ஞானமும் நம்முடைய எல்லைக்குள் இருக்கிறது. கேட்பதுவே நாம் செய்ய வேண்டியது. தேவனுடைய வெளிச்சத்தில் தொடர்ந்து நடவுங்கள். அவருடைய குணத்தை குறித்து இரவும் பகலும் தியானியுங்கள். அப்போது அவருடைய அழகை கண்டு அவருடைய நன்மையில் களி கூறுவீர்கள். அவருடைய அன்பை குறித்த உணர்வினால் உங்கள் இருதயம் பிரகாசிக்கும். நித்திய புயங்களால் சுமக்கப்படுவதை போன்று நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தேவன் கொடுக்கும் வல்லமையோடும் வெளிச்சத்தோடும் இதற்கு முன் சாத்தியம் என்று நினைத்திராத அளவு அதிகமாக புரிந்து கொள்வீர்கள். அதிகமாக சாதிப்பீர்கள். எண்ணில் நிலைத்திருங்கள், எண்ணில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:4-16. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:17. ஜெயம் கொண்டு என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனெவனோ விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். வசனங்கள் 26-28, 3:12. ஒன்று செய்கிறேன், தேவனை நம்புகிற ஒருவனால் பவுலோடு சேர்ந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 என்று கூற முடியும். கடந்த காலத்தின் தவறுகளும் தோல்விகளும் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் தேவனுடைய உதவியினால் அவைகளுக்கு மேலாக நாம் உயர எழும்பலாம். அப்போஸ்தலனோடு சேர்ந்து ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:13-14 என்று நாமும் கூறலாம். ஆமேன்.